நம்ம போன வாரம்
ஒரு சோககரமான ஒரு அதிகாரத்தை ஜட்ஜஸ் 19 நம்ம பார்த்து அது பல காரியங்கள் யோசிச்சோம். எப்படி ஒரு நகரமே ஒரு ராக் பாட்டம்க்கு போயிடுச்சு, கீழ்த்தரமான நிலைமைக்கு போயிடுச்சுன்றத பார்த்தோம். அதனோட ஸ்டெப்ஸ், ஒரு நாடு ஒரு ஊரு கீழ்த்தரமாக போகுதுன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள், முதல் அடையாளம் அந்த இருக்கக்கூடிய நல் ஒழுக்கங்களே போயிடும். ஒரு பொதுவா ஒரு அந்நியனை பார்த்து உபசரிக்கிற அந்த உபசரிப்பே இல்லாத ஒரு நிலைமையில் அந்த ஊர் போனதை, கிபேயா போனதை பார்க்கிறோம். அந்த நகரம் முழுவதமாக பயம் இருந்ததை பார்க்கிறோம். நைட்ல வெளியே வர முடியாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஒரு ஒரு விகாரமானது, ஒரு ஒரு முரண்பாடானது, ஒரு பர்வசா இருக்கக்கூடியது நார்மல் ஆயிட்டதை அங்க பார்க்கிறோம். அது கடைசியில என்னவா அதுல முடியுதுன்னு பார்த்தோம்னா, அங்க அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பலவீனமான பெண்கள், பலவீனமான பாண்டமாக இருக்கிற அந்த பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுறது, மிகவும் விக்டிமைஸ் ஆகுறது அந்த பெண்களா பார்க்கிறோம். இது பழைய கதையில நம்ம ஊரும் அப்படித்தான் இருக்குன்னு பல உதாரணங்களை வைத்து நான் சொன்னேன். இந்த மாதிரி கெட்டு இவ்வளோ சீரழிவுக்கு போறதுக்கு காரணம் என்ன? ஒரு பர்வர்ஷனு, ஒரு ரேப்பு, ஒரு மர்டர், கொலையை செஞ்சுட்டாங்க அந்த பெண்ணை இல்லைங்களா, பெண்ணு செத்தே போச்சு. இந்த மாதிரி போறதுக்கு விளைவு என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரியறதுல, காலம் கெட்டு போச்சு, காலம் கெட்டு போச்சு. ஏன் கெட்டு போச்சு காலம், ஏன் கெட்டு போச்சு காலம்? அதான் நம்ம பார்க்கிறோம். தேவனை பற்றிய அறிவை பற்றி கொள்ள அவர்களுக்கு மனதில்லாத போனதுனால், இறையில் துல்லியம் இல்லாத போனதுனால், கடவுளை பற்றி இறையிலை நிராகரிப்பதனால் இப்படி வந்துருச்சு காலம். கடவுளை பற்றிய அறிவு எந்த சமுதாயம் எடுத்துக்கங்களேன், எங்க அங்க கடவுளுடைய அறிவு, ஆழமான உண்மையான அறிவு இல்லையோ, சுவிசேஷத்தின் பாதிப்பு இல்லையோ, இறையில் துல்லியம் அங்க இல்லையோ, இந்த ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டுதான் போவாங்க. நல் ஒழுக்கங்கள் போய்விடும், பயம் வந்துவிடும். அங்க பாத்தீங்கன்னா அவரோட நாடகம் இருக்கும். நம்ம பாக்குற மாதிரி பாஸ்டர்ஸ் எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற பாஸ்டர்ஸா போயிருவாங்க. கடைசியில ரொம்ப அந்த சமுதாயத்தில் அடிபடுறது அந்த பெண்கள் தான். பாருங்களேன் பெண்கள், இதுக்கெல்லாம் காரணம் எந்த சமுதாயம், ஆண்டவருடைய அறிவை பரப்பாத எந்த சமுதாயத்திலையும் பெண்கள் கனப்படப்படுறதும் ஆனர் பண்ணப்படுறதும் நம்ம பார்க்கவே முடியாது. பாருங்களேன் ஒரு 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 பிளக்கார்டு, ஒரு சின்ன பொண்ணு பிடிச்சிட்டு வருது, இந்த ரேப் இதெல்லாம் பண்ணி அந்த ப்ரொசஷன் வராங்க, அதுக்கு அகேன்ஸ்டா அது பிடிச்சிட்டு வருது. ஐ ஆம் அந்த கோட் அதுல போட்டிருக்கு, ஐ லிவ் இன் அ கண்ட்ரி வேர் அ கேர்ள் இஸ் நாட் சேஃப் இன்சைட் த ஹோம் நார் அவுட் சைட் த ஹோம். என்ன மாதிரி தேசத்துல வாழ்றேன் தெரியுமா? தாயின் கர்ப்பத்திலையும் ஒரு பெண்ணுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை, தாயின் கர்ப்பத்துக்கு வெளியவும் பாதுகாப்பு இல்லை. அப்படித்தான் நாடு போயிடும், அப்படித்தான் நம்ம நாடு போயிருச்சு. ஏன் இந்தியாவில் உண்மையான சுவிசேஷத்தின் பாதிப்பு, சபைகள் எல்லாம் இறையல் துல்லியம் இல்லாம, இவைகள் பொய் பேசுனா பரிசுத்தாவி இருப்பாரா? பொய் பேசுனா பரிசுத்தாவி உள்ளங்களை மறுரூபப்படுத்துவாரா? இல்ல, நீ பாரம்பரிய அதிகம் இதையெல்லாம் வச்சு இறையல் ஆண்டவர் தே கர்த்தர் சொல்லுவது இதுதான் சொல்லி தராம அதை காம்ப்ரமைஸ் பண்ணா அங்க வல்லமை போயிரும், ஆவியானுடைய வழி போயிரும், எல்லாம் என்னென்னவோ நடக்கும், அங்க என்னென்னவோ நடந்துட்டு போவோம். அப்படி அப்படிப்பட்ட சபைகள் எப்படிங்க இந்த உலகத்துக்கு உப்பா இருக்க முடியும்? இப்படி எல்லாம் அவலட்சணமா உலகம் போவாதபடிக்கு நீங்களே உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சபை எப்படி செய்ய முடியும்? செய்யவே முடியாது. அப்படித்தான் ஆயிடுச்சு. அதான் ரொம்ப சேட். இங்க அந்த கதை நடக்கிறத நம்ம பாக்குறோம். அவன் என்ன பண்றான், அந்த ஆளு தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டுக்குள் நுழைந்து ஒரு கத்தியை எடுத்து ரொம்ப அகோரம் அந்த பெண்ணை 12 துண்டித்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அவர் அனுப்புறார், கோத்திரத்துக்கும் அனுப்புறாரு. ஏன் அப்படி அனுப்புறாருன்னா, நீங்கெல்லாம் ரொம்ப பக்தி பாடல் பாடிக்கிட்டு, ரொம்ப ஸ்தோத்திரங்கள் சொல்லிக்கிட்டு, நீங்கெல்லாம் ரொம்ப ஜபங்கள் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தது போதும். ரியாலிட்டியை பாருங்க, கண்ணை திறந்து நாடு என்ன நிலைமையில் ஆயிருக்குன்றத பாருங்க, என்ன மாதிரி மோசம் ஆகுதுன்னு பாருங்க. போன வாரம் நான் சொன்னேன் நியூஸ் பேப்பர்ல இல்லைங்களா, 5 பொண்ணுங்க கீழே கற்பழிப்பு ரெகுலரா வருது, என்ன மாதிரி நிலைமை இருக்குன்னு கண்ணை திறந்து பாருங்க போதும். அந்த லேவியன் நம்ம இன்னுமே அறியாமையில உட்கார முடியாது. நம்ம சுத்தி என்ன நடக்குது, நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் ஷாக் வரணும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு துண்டு கை துண்டு போகுது ஒரு கோத்திரத்துக்கு, ஜூடா கோத்திரத்துக்கு பார்சல்ல போகுது. இது ஏன் அப்படி அனுப்புறாருன்னா, இஸ்ரவேல்ல ஒரு அவங்க அதை தொடணும், அந்த ஸ்மெல் வரும், அந்த பாக்ஸை திறந்து அதை பார்த்த உடனே ஒரு பணத்தை அவங்க தொட்டாங்கன்னா அவங்க தீட்டுப்பட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பெரிய ஷாக்கு. ஒரு நாளெல்லாம் சுத்திகரிப்பு, நிறைய ரிச்சுவல்ஸ் செய்யணும். அதனால ரொம்ப அது சாதாரணப்பட்டதே இல்லை அவங்களுக்கு. அதை அனுப்புறாருன்னா நம்ம நாடே இதை குறித்து திகில் அடையணும், ஷாக் வரணும் எல்லாருக்கும். அதுக்கு தான் அவர் அப்படி அனுப்புறாரு. நீங்கெல்லாம் உங்க கண்ணை மண்ணில் மூடிட்டு இப்படிதான் காலம் கெட்டு போச்சு காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க. என்ன சொல்லி முடிக்கிறாரு, இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது என்னதென்று சொல்லுங்கள் என்றார் அப்படின்னு ஒரு மெசேஜ அவர் அனுப்புறத பார்க்கிறோம். தலைவர்களே சொல்லுங்க என்ன செய்யுது அப்படின்னு இதுல பார்க்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையின் ஆரம்பத்துல தேவனை பற்றிய அறிவு தீமையிலிருந்து நம்மளை தடுக்கலன்னா நம்ம வாழ்க்கையின் சாயங்கால காலங்களில் அதனோட விளைவுகள் அகோரமாக இருக்கும். தேவனை பற்றிய அறிவை நம்ம வளர்த்துக்கலன்னா அதனோட விளைவுகள் ரொம்ப அகோரமாக இருக்கும், ரொம்ப அகோரமாக இருக்கும். ஒன்று சர்ச்சில் ஆண்டவரை பற்றிய அறிவை பற்றி படித்து நல்லா கற்றுக்கலாம், நம்ம முயற்சி செஞ்சு வேதத்திலேருந்து கற்றுக்கலாம், இல்லை வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களை அகோரமாக நம்ம கற்றுக்க போகிறோம். ரெண்டு, ஆண்டவருடைய அறிவு ரொம்ப அவசியம் இந்த காலத்தில் நாம் ரொம்ப சுத்தமாக வாழ்றதுக்கு. எல்லாருமே சாக்கடை ஓடுது, அந்த சாக்கடையிலையும் நம்மளும் அகப்பட்டு ஓடாது இருக்கணும்னா பற்றி கொண்டுனா தேவனை பற்றிய அறிவை ரொம்ப துல்லியமாக படிக்கணும். காலையில் படிக்கணும், நைட்டை படிக்கணும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும். ஜூடாதானங்க சொல்கிற ஜூட் கடைசி புக்கு, அப்போஸ்தலர்லாம் செத்து போயிட்டாங்க, இயேசு கிறிஸ்து சொந்த சகோதரன். அவர் எழுதுறார் கடைசியில் என்ன எழுதுறாரு தெரியுமா, கரிசுத்தவான்களுக்கு ஒரு தடவை ஒப்பு வைக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நாம் தைரியமாக போராட வேண்டும். சகோதரர்களே நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, உங்களை தீவிரமாக இந்த வசனத்தில் கட்டுங்கள். இந்த காலத்தில் நம்ம அதான் செய்யணும். அப்படி செஞ்சாதான் நம்ம பொழைக்க முடியும், நாளைக்கு பிசாசு நம்மளையும் எழுத்துட்டு போயிடும். பாருங்களேன் அதான் நம்ம பார்க்கணும். ஆகவே இந்த இது என்ன ஆகுது, இவர் எல்லாருக்கும் ஷாக் வரும்படிக்கு இப்படி அனுப்புறார். இதை அனுப்பிட்டு இப்ப அடுத்ததாக 20வது அதிகாரம் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். 20வது அதிகாரத்துல ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங் அதிகாரம், மறுபடியுமாக ஒரு ஒரு வார்னிங், ஒரு ஆண்டவருடைய எக்கால சத்தம் மாதிரி இந்த அதிகாரம். இங்க வராதிங்க, இந்த நிலைமைக்கு வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த மக்கள் மேல வருது. கடவுளுடைய நியாய தீர்ப்பு அந்த மக்கள் மேல வருது. கீழே போய் கடவுளுடைய நியாய தீர்ப்பு, கடவுள் குளோவஸ்டா கடவுளை அறிவை விட்டு கீழே போன தேசத்துக்கு. இவங்களை பத்தி யோசிச்சோம்னா இவங்க ஏன் இப்படி போயிட்டாங்கன்னா இவங்களுடைய மூதாதையர்கள் செய்த தப்பு, பெற்றோர்கள் செய்த தப்பு வரப்போற ஜெனரேஷனை பாதிக்குதுன்றது எவ்வளவு உண்மைன்னு இதுல பாக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு, கானான் தேசத்துக்கு நீங்க போகும்போது கொஞ்சம் கூட அவங்கள விடாதீங்க, அவங்கள அழித்து போடுங்கள், அவங்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, அவங்கள அழித்து போடுங்கள். ஏன்னா அவங்கள விட்டீங்கன்னா, அவங்களோடு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுடைய சிந்தனைகள் உங்களை பாதிக்கும், உங்களை பாதித்து நீங்கள் விற்கிறதுக்கு போயிட்டு என்னை விட்டு நீங்கள் போயிடுவீங்க, அவங்கள மாதிரி நீங்களும் அழிவீங்கன்னு ஆண்டவர் சொல்லி வச்சார். இவங்க ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டு வரோம், ஜட்ஜஸ்ஸு ஜாஷுவா ரெண்டும் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா அதிசயமா நான் தேசத்துக்குள்ள நுழைந்த பிறகு ஜட்ஜஸ்ல அதை பிடிக்காம விட்டுட்டாங்கன்னு பார்த்துட்டு வந்தவர், கானானியரோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கிட்டாங்கன்னு பார்த்துட்டு வந்தவர் சொன்னார், அவங்க முள்ளுகளாகவும் வலைகளாகவும் உங்களுக்கு இருப்பாங்க. பிதாக்கள் செய்த தவறு கானானியரோடு வாழ்ந்தது, இங்க என்ன ஆச்சு, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க இடம் கொடுக்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லோரும் ஒன்றா இருப்போம், அன்பே பிரதானம், எல்லோரும் ஒன்னா இருப்போம், இறையல் எடுத்து தூக்கி போட்டுடலாம், சத்தியம்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அதெல்லாம் அன்பே பிரதானம் ஒன்னா இருக்கு. இறையல் நிராகரிப்பு ஒழுக்க சீரழிவுக்கு கொண்டு வந்தது. பாருங்களேன், இறையல் நிராகரிப்பு ஒழுக்க சீரழிவுக்கு வந்தது. அதான் நம்ம நாட்டுல நடக்குது, எது சரி எது தப்பு ஒரு ஸ்டாண்டர்ட் இல்ல. அவங்க அவங்க ராஜா அந்த நாட்கள் இல்லாததினால் அவர்கள் 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 பார்வைக்கு அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ, அவங்க பேக்ரவுண்டுக்கு எது சூட் ஆகுது அதுக்கு ஏற்றபடி வேதம் என்ன சொல்லுது யாரும் கேட்கறவங்க இல்ல. பாருங்களேன் அதான் ஆயிடுச்சு, நம்ம நாடு நிலம அப்படித்தான் ஆயிடுச்சு. சரி இது என்ன ஆகுது பாருங்க, இதான் ஒரு ஹெரருக்கு இடம் கொடுத்தோம்னா, ஒரு பொய்க்கு இடம் கொடுத்தோம்னா, தவறுக்கு இடம் கொடுத்தோம்னா அது ரொம்ப சின்னதா தான் ஆரம்பிக்கும், ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் அதனோட விளைவுகள் எவ்வளோ பெருசாக வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தோம், அவங்கள அடிமைகளாக வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். என்னப்பா ஸ்ட்ரிக்டா வேதத்தின்படியே எல்லாத்தையும் செய்யணும்னா முடியுமா? ஸ்ட்ரிக்டா பைபிள் படி செய்யணும்னு முடியும்? கொஞ்சம் இது பண்ணணும், நம்ம கலாச்சாரத்தை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணதுனால அதோட விளைவுகள் எங்க போய் முடியுது பாருங்களேன். அதான் எங்க போய் முடியுதுன்னு பார்த்தோம். சரி, இந்த லேவியன் வந்து இதை நம்ம இன்னுமே மறைக்க முடியாது, இதை நம்ம நாடகம் போட முடியாது, இது விட்டோம்னா நம்ம முழு தேசத்தையே கெடுக்க போகுது, நம்ம தேசமே இப்படி எல்லாம் சோதோம் மாதிரி மாறி ஆண்டவருடைய ஆக்கினை வரப்போதீங்க, இது ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னும் போது என்ன நடக்குது படியில் 1-2.
அப்பொழுது தான் முதல் பெயர் சபா மட்டும் உள்ள இஸ்ரேல் குற்றிகள் அனைவரும் கிலேயாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக யெகோவாவின் சபையாக கூடினார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயம் உருவுகிற 400,000 காலாட்கள்.
எல்லோரும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமாரி வரைக்கும் நம்ம சொல்ற மாதிரி டான் டு பெர்ஷிபா, அவங்க ஊர் ஒரு இதுல இருந்து இன்னொரு இது வரைக்கும் முழு இஸ்ரவேல் ஜாதி ஜனங்க எல்லாம் கூடுறாங்க பாருங்களேன். எல்லாம் கூடி வராங்க இந்த நிகழ்வை கேள்விப்பட்டு. இப்பதான் எந்திரிக்கிறாங்க, இப்படி ஆயிப்போச்சே, இப்படி ஆயிப்போச்சே, இறையில நம்ம தூக்கி போட்டோமே, தேவனை பற்றி அறிய பற்றி கொள்ளலையே, அதோட விளைவு எப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு எல்லாம் கூடி வராங்க. கூடி வரும்போது மிஸ்பால கூடி வராங்க. மிஸ்பா வந்து ஷைலோன்ற ஷைலோல தான் கூடாரம் இருக்கிறது, அங்க இருந்து கொஞ்சம் தூரம். அந்த ஷைலோ ரொம்ப சின்ன ஊரா இருப்பதுனா இங்கதான் ஒரு ஹெட் குவார்டர்ஸ். அவங்க கூடி வராங்க. கூடி வரும்போது என்ன ஆகுது, கிலேட் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய அந்த கோத்திரமும் கூடி வருது. இந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்க எல்லோரும் ஒரே மனிதன் போல் கூடி வந்தார்கள். ஒத்துமை, அவங்களுடைய ஒத்துமை ரொம்ப அதிசயமா அந்த வசனத்தில் போட்டிருக்கு. ஒரே ஒத்துமையோடு அவங்க கூடி வந்தார்கள். இந்த ஒத்துமை இது வரைக்கும் பார்க்கல. நம்ம ஜட்ஜஸ் நம்ம படிச்சுட்டு வரும்போது கிடியன் சண்டை போட போனா எப்ராயிம் வந்து என்ன ஏன் கூப்பிடல அப்படின்னு சண்டை போடுறாரு. ஜப்தா கிட்ட சண்டை போட்டு அடி வாங்கினாங்க. சாம்சன் ஜூடா கோத்திரம் என்ன பண்ணாங்க, பிடிச்சி எடுத்துட்டு போய் காட்டி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தர் ஒருத்தருக்கு பிரிஞ்சிருக்கிறத பாக்குறோம். ஆனா இங்க என்ன பாக்குறோம், எல்லோரும் ஏகோபித்து கூடி வராங்க. எதுக்கு கூடி வராங்க, தங்களுடைய சகோதரர்களை அழிப்பதற்காக கூடி வராங்க. ரொம்ப சேட் சீன், இது வரைக்கும் இஸ்ரவேல் சரித்திரத்திலே நடக்காத ஒரு நிகழ்வு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க அவங்களுடைய உள்ளூர் சிவில் வார், தங்களுடைய சொந்த சகோதரர்களுக்கு விரோதமாக எழும்பி கூடி வருது. ஒரு வாட்டி நான் அப்படி யோசிச்சேன், இந்த மாதிரி கானானியருக்கு விரோதமாக பிலிஸ்தியர்களுக்கு விரோதமாக கூடி இருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்போ அப்ப கூடல, இப்போ டூ லேட் ஆன பிறகு கூடுறாங்க பாருங்களேன். கூடிட்டு என்ன நடக்குது,
எல்லா
கோத்திரங்கள் வந்திருக்காங்க, எவ்வளவு ஜனங்க இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரு கோர்ட் மாதிரி அங்க வச்சு சபையில என்ன நடந்துச்சு, இந்த அக்கிரமம் எப்படி நடந்துச்சு, பெஞ்சமினுக்கும் தகவல் போயிருக்குது. ஆனா பெஞ்சமின் வரல, சம்மன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சம்மன்ஸ் அவங்க அவங்க ஊர்ல தான் நடந்துச்சு, இது அவங்க வரல. எல்லாம் கூடி எப்படி இந்த அக்கிரமம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த லேவியன் அவர் வந்து 5வது வசனத்திலிருந்து அவர் கதையை சொல்றார் பாருங்க. நான் அவர் கதை நம்ம போன வாரம் பார்த்தேன் இல்லைங்களா. அவர் வந்து நான் இப்படி வந்துட்டு இருந்தேன், நான் ஒரு பிரயாணி, அந்த ஊருக்கு ஒண்ணும் செய்யணும். ஆக்சுவலா ஜேபஸ்ல தங்கலானே வேலைக்காரன் சொன்னாலும் அதுவானா, என் சொந்த ஊர்ல சகோதரர்களோடு நான் தங்குவேன்னு வந்தங்க. வந்து இது பண்ணி பார்த்தா என்னாச்சு, பிரயாணியாக வந்தபோது ரொம்ப அவனுக்கே ஒரு வேலை அங்க என்ன நடந்துச்சுன்னு விவரமாக அந்த பப்ளிக்ல சொல்றதுக்கு கூச்சமா இருந்திருக்கும் பாருங்களா. அவன் என்ன சொல்றான், இவங்க எல்லோரும் கூடி வந்து என்னை கொல்லணும்னு பார்த்தாங்கன்னு சொல்றான் என்னுடைய வெப்பாட்டியை அவங்க பிடிச்சி அதை கெடுத்துட்டாங்க. இது எல்லோருக்கும் தெரிவிக்கணும் என்பதற்காக நான் இப்படி செய்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். இது நான் ஒரு பாருங்க, அது கடைசியில 7வது வசனத்தை எப்படி முடிக்கிறாரு,
நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான்.
நீங்க எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே, தேவனுடைய மக்களாமே, பரிசுத்த மக்களாமே, இதுக்கு ஒரு ஆலோசித்து இதுக்கு ஏற்றது செய்யுங்க. இது விட்டோம்னா நாடே அழிஞ்சு போவோம், நம்ம நாடே சோதவம் ஆயிரும். இப்பயாவது ஏதாவது செய்யுங்களையா, இப்பயாவது ஏதாவது பண்ணுங்களேன். எத்தனை காலம் தன் தன் பார்வைக்கு தோணபடி நீங்க வாழ போறீங்க? எப்படி நாடு இப்போ உலகம் போற போக்க பாருங்க. டெய்லி நியூஸ் பேப்பரை பாக்குறீங்களே, எங்க காஸ்பிள் பாருவோம், எங்க சத்தியம், இப்படியாவது ஏதாவது பண்ணுங்களையா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்களாம் இஸ்ரவேல் கோத்திரராமே, நான் ஒரு லேவியன், லேவியனை காக்க வேண்டியது இஸ்ரவேல் மக்களுடைய பொறுப்பு. எனக்கு இப்படி நடந்துச்சு, ஒரு பாஸ்டருக்கே இப்படி நடந்திருக்கு, என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, 8-10 வரைக்கும் அவங்க ஆக்ஷனை பிளான் பண்றாங்க. என்ன இப்ப செயல்படணும், செயல்படணும். எல்லோரும் ஒரு ரெசல்யூஷன், எல்லோரும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்? ரொம்ப பயங்கரமான தீர்மானம். இதுக்கு நீதியை சரிகட்டும் வரைக்கும், அந்த துன்மார்க்க நகரத்தின் மேல் அவங்களை தண்டிச்சு இதுக்கு நீதியை சரிகட்டுற வரைக்கும், வீட்டில் என்னதான் வேலை இருந்தாலும், தலை போற வேலை இருந்தாலும், நம்ம ஒருத்தரும் வீட்டுக்கு போக மாட்டோம். பாருங்களேன், அவங்களுக்கெல்லாம் வைராக்கியம் வந்துருச்சு. இதுக்கு சரிகட்டுற வரைக்கும், இதுக்கு நீதியை சரிகட்டும் வரைக்கும், நம்ம எல்லோரும் வீட்டுக்கு போக மாட்டோம், எவ்வளோ தான் இருந்தாலும் நாம் வீட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்யறது பார்த்தீங்கன்னா, ஒரு 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 எல்லாத்துலேயும் 10 100 ஒரு 10, 1000 ஒரு 100, 10000 ஒரு 1000 அப்படின்னு ஒரு 10% ஆளுங்களை பிரிச்சு 400,000 நான் 10% எடுத்தோன்னா 40,000 பேர் அவங்கள போய், நீங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, ஃபுட்டுக்கு உட்காந்து சாப்பிடணுன்றதுக்காக இல்லை, ஏன்னா அவங்க வரும்போது ஒன்றும் எடுத்துட்டு வரல. இப்போ சாப்பாடெல்லாம் இல்லைன்னா வாருக்கு, இப்போ கேம்ப் பண்ணி வாருக்கு போகணும், அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் தேவை. அதனால போய் எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போய் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வாங்க, நம்ம இங்கே இது சரியாகிற வரைக்கும் செட்டில் ஆக போறோம், இங்க கேம்ப் பண்ண போறோம் அப்படின்னு போய் அனுப்பிட்டு எல்லாரையும் என்ன நடக்குது, எல்லோரும் ஆலோசனை பண்ணி உறுதியாக பாருங்களேன். அதுல எல்லோருமே 8 பார்த்தீங்கன்னா, இதுல ஒருத்தனுமே பிரிவு இல்லாம ஒரே மனுஷனாக எல்லாம் நிக்கிறாங்க. படிங்க 8.
அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி, ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது. இப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். பென்யமின் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிக்கீட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதற்கு இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் 100 பேரில் 10 பேரையும், 1000 பேரில் 100 பேரையும், 16,000 பேரில் 1000 பேரையும் தேர்ந்தெடுப்போம் என்றார்.
சரி, எதா அவங்க பண்றாங்கன்னு பாக்குறதுதான். ஒரு இஸ்ரவேல் சரித்திரத்திலேயே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட், ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட், ஒரு இறையல் உள்ளூர் போர் நடக்க போகுது. இப்போ தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக போய் அந்த மாதிரி பயங்கரமா போய் மர்டருக்கு, அந்த ரேப்புக்கு, பர்வர்ஷனுக்கு விரோதமாக சகோதரங்கள் சகோதரர்களுக்கே போர் நடக்குது. இவங்க வந்து 12 பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் கோத்திரத்துக்கு செய்தி அனுப்புறாங்க. ஏன்னா ஒழுங்கு இல்லைங்களா, உடனே போய் அவங்க மேல குதிச்சு போர் செய்யாம சமாதானம் ஃபர்ஸ்ட் பேசணும். உங்க மத்தியில் நடந்தது என்ன? அந்த கிபேயாவுடைய மக்களை எங்க கை, நீங்க தண்டிங்க இல்லைன்னா எங்க கைக்கு ஒப்புவீங்க, நாங்க தண்டிக்க போறோம். ஒரு நியாயமான டிமாண்ட் அவங்க கேட்கிறாங்க. நீங்க தண்டிங்க இல்லைன்னா எங்களுக்கு ஒப்புவீங்க அப்படின்னு அவங்க கேட்கும் போது, அவங்க உடனே போய் அவங்கள தண்டிக்காம நியாயமா கேட்டு பாக்குறாங்க. இதை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன், இவங்க ரொம்ப பயங்கரமான தப்பு செஞ்சிருக்காங்க. மோசேவுடைய நியாயப்பிரமாணத்துக்கு படி இவங்க தண்டிக்கப்படணும். பப்ளிக்கா இவங்களை தண்டிச்சு நம்ம இது செஞ்சாதான் இந்த தீட்டு நம்ம நாட்டில இருந்து போகும். இந்த தீட்டு மேல எல்லாருக்கும் பயம் வரும். இதுக்கு பப்ளிக்கா ஏதாவது செஞ்சாதான் இந்த விஷத்தை, இந்த கேங், இந்த கேன்சரை உடனே வெட்டி எடுக்கணும். ஏதாவது செய்யுங்க, இல்லைன்னா நம்ம ஊரும் சோதவமாக மாறி தேவனுடைய கோபாக்கின நம்ம ஊர் மேலையும் கொட்டப்படும். ஏதாவது செய்யுங்கன்னு தகவல் போகுது பாருங்களேன். ஆனா என்ன, இந்த மனிதர்களை எங்ககிட்ட கொடுங்க, இல்லைன்னா உங்களை, உங்களுக்கு விரோதமாக உங்களை அழிக்க வேண்டியது வரும் அப்படின்னு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு இது என்னன்னா, கொஞ்சம் இது தெரிஞ்சவங்க, நியாயப்பிரமாணம் தெரிஞ்சவங்க, இது வந்து இவங்க இப்போ செஞ்சுருக்கக்கூடாது, இது வந்து இப்போ செஞ்சுருக்கக்கூடாது. எல்லா தேவனுடைய அறிவை விட்டுட்டு விக்கிரகத்துக்கு பின்னாடி போய் இப்போ கீழ்த்தரமாக வந்து டூ லேட் ஆன பிறகு இப்போ செய்கிறாங்க. ஆக்சுவலாக உபாகமம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணும். எப்போ செஞ்சுருக்கணும், உபாகமம் 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நகரம், ஒரு நகரத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தின் அறிவை விட்டுட்டு நம்ம மற்ற வலையில் ஆண்டவரை ஆராதிக்கலாம், விக்கிரத்தின் பின்னாடி போகலாம் அப்படின்னு எவனாவது எவ்வளவு சொன்னா, அது உங்கள் நாட்டில் எழும்பக்கூடிய விஷகரமான வேர், அதை உடனே நீங்கள் வெட்டி போடணும். அந்த பெண்ணையோ ஆணையோ கூட்டு வந்து சபை நடுவில் நிற்க வச்சு, அது வைஃபாக இருந்தாலும் ஹஸ்பண்டாக இருந்தாலும், அவங்க மேலே எரிய வேண்டிய ஃபஸ்ட்டு கல் உங்களுக்கு தான் இருக்கணும். கஷ்டம்தான், ஆனால் அது விட்டினா, அந்த மீகாவுடைய தாய் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அந்த அம்மாவை பிடிச்சிட்டு வந்து அப்போ அடிச்சிருந்தாங்கன்னா நாடு இந்த நிலைமைக்கு போயிருந்திருக்காது. ஒரு பக்தி உள்ள அம்மா இல்லைங்களா, ரொம்ப இது பண்ற, இது அம்மா ஜபம் பண்ற ரொம்ப பக்தி உள்ள அம்மா. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இறையல் துல்லியம் அந்த அம்மாக்கு இல்லாம போயிருச்சு. பாருங்களா எப்படி போயிருச்சு, எப்படி முரண்பாடா நாடே மாறி போச்சு. அப்போ அடிச்சிருக்கணும், ஆனா இப்ப உபாகமத்துல அப்படியே போட்டிருக்கு, நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்க்கலாம். 13 ஒருவேளை ஒரு நகரமே விக்கிர ஆராதனையில போயிருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்க எல்லோரும் அந்த நகரத்துக்கு விரோதமாக போர் செய்து அந்த நகரத்தை முற்றிலுமாக அழித்து அவங்களை அந்த நகரத்துக்கே நெருப்பு வைக்கணும் அப்படின்னு உபாகம் 13 போட்டிருக்கு. ஏன் அது அப்படியே விட்டீங்கன்னா சோதமாகத்தான் மாறும், சோதமாகத்தான் மாறும். அது அப்பவே அவங்க செஞ்சிருக்கணுமா இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, வேர்லியே கிள்ளி எரியணும்னு வாங்க இல்லைங்களா, வேர்லியே இது கிள்ளி எரிஞ்சாதான் இது சரியாகும். ஒரு தவறை விட்டோம்னா அது ஆபத்தா போய் முடியும், இந்த அளவுக்கு போய் முடியும். ஆனா இப்போ வந்திருக்காங்க எல்லாம் செய்யறதுக்கு, பாருங்களா அதான் ரொம்ப முக்கியம், நம்ம கத்துக்க வேண்டியது. போன வாரம் நான் சொன்ன இறையியல் துல்லியம் ரொம்ப அவசியம். ஆண்டவர் யோசுவாக்கு, யோசுவாவே நீ ரைட்டுக்கும் போகாத லெப்டுக்கும் போகாத, என் வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு நீ அதை பின்பற்றி போ, கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத, என் வார்த்தையிலிருந்து பிரிந்து மற்றதுக்கு இடம் கொடுக்காத அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த பெற்றோர்கள் இடம் கொடுத்து இறையியல நிராகரித்ததுனால் பெற்றோர்கள் கிட்ட பெரிய சத்தியம் இருந்துச்சு, நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்க அதை விட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணதுனால் இப்ப என்னாச்சு, வரப்போற ஜெனரேஷன் என்னாச்சு, தவறான வழியில போயிருச்சு. ஒருத்தர் சொல்றாரு, பெற்றோர்களுடைய தவறு இறையியல் தவறுதலை, பெற்றோர்களுடைய அவபக்தியை, மாயமாலமான விசுவாசத்தை ஆண்டவர் தங்களுடைய பிள்ளைகளை வைத்து அவங்களுக்கு தண்டனையை கொடுப்பார். ஏன், பெற்றோர்களா இருக்கிறவங்க நம்மளுடைய விசுவாசம் துல்லியமாக ஆண்டவருடைய வசனத்தின்படி மாயமாலம் இல்லாத மாயமற்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி ஆண்டவருடைய அறிவை பற்றி நம்ம இல்லைன்னா, நம்ம ஒருவேளை டிசிப்ளினா இருக்கலாம், ஒழுங்கா இருக்கலாம், நமக்கு இதெல்லாம் இருக்கலாம், ஆனா நம்ம பிள்ளைங்க இப்படி ஒரு அங்கே ஒரு காலு இங்கே ஒரு காலு அப்படி இப்படி பாக்குற பிள்ளைங்க வந்து அதுங்க ரொம்ப வாஸ்டா தான் போகும், அதுங்க வாஸ்ட் இப்படிப்பட்ட இது மதமே நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்மளுடைய அவபக்தியை, நம்மளுடைய மாயமாலமான பக்தியைன்னு சொல்லலாம், நம்முடைய மாயமாலமான பக்திக்கு ஆண்டவர் சிக்ஷையாக பயன்படுத்துறது நம்மளுடைய பிள்ளைகளையே இருந்துடலாம் நிறைய டைம்ல. பாருங்களேன் அதான் இங்க நடக்குது, பெற்றோர்களுடைய தவறு. இப்ப வர வந்த ஜெனரேஷன் பாருங்க, அவங்க ஒன்னும் பெருசா செய்யல, அவங்க எல்லாம் ஹோமோசெக்சுவல்ஸ் ஆகல, அவங்களா ஒழுங்கா தான் இருந்தாங்க, ரொம்ப டிசிப்ளினா இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, காணாளியரோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விக்கிரகங்களை கொஞ்சம் வணங்கினாங்க. இப்ப அவங்க பிள்ளைங்க எப்படி போயிடுச்சு பாருங்க, நியாயப்பிரமாணத்தை விட்டதுனால என்ன ஆயிடுச்சு பாருங்க, இதான் பாக்குறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பாத்துக்கிறது. சரி என்ன நடக்குது, இப்போ பெஞ்சமின் கோத்திரத்துக்கு செய்தி போகுது, இவங்க நியாயம் இவங்க பக்கம் இருக்குது, சத்தியம் இவங்க பக்கம் இருக்குது, சத்தியம் தான் இஸ்ரவேல்ல ஆளணும், ஆளணும். பிளட் இஸ் நாட் திக்கர் தன் ட்ரூத், அதாவது ரத்தத்தை சத்தியத்தை விட ரத்தம் முக்கியம் கிடையாது. நீ சகோதரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சத்தியம் தான் முக்கியம், சத்தியத்துக்கு தான் நம்ம உண்மையா இருக்கணும். அது யாரா இருந்தாலும் எப்பவும் நம்ம ஒரு போதும் தேவனை முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு நேசினா ஒரு வசனத்தையும் ஒரு நியாயப்பிரமாணத்தையும் நம்ம நேசிக்கணும். எப்போ ஒரு கவர்மெண்ட் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு உண்மை இல்லையோ அந்த கவர்மெண்ட் நம்ம உண்மையா இருக்கக்கூடாது. எப்போ ஒரு சபை ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மை இல்லையோ அந்த சபைக்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டியது, லாயலா இருக்க வேண்டியதில்லை. அதை நம்ம பார்த்துக்கணும். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு இவங்களுக்கு தான் உணர்றாங்க, நம்முடைய சகோதர உறவு முக்கியம் இல்ல, சத்தியம் தான் முக்கியம்னு பெஞ்சமினுக்கு வார்னிங் அனுப்புறாங்க. வார்னிங் அனுப்புனா பெஞ்சமின் என்ன பண்றாங்க, அவர்கள் அதை கேட்கவில்லை. 13வது வசனம்.
இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேரியாவின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பென்யமின் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள்.
பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ எப்படி ஆயிடுச்சு. அதான் புளித்த மாவு எல்லாத்தையும் கெடுத்துருன்ற மாதிரி இந்த பெஞ்சமின் கோத்திரத்துக்காருக்கு என்ன ஆச்சு, எவ்வளோ பெரிய அநியாயம் உங்கள் ஊரில் நடந்திருக்கு, என்ன அறிவு இல்லையா உங்களுக்கு, இதை பார்த்து இதை சரி செய்யணும்னு இல்லையா அப்படின்னா, இவ்வளோ தப்பு நடந்திருக்கே, இவ்வளோ பயங்கரம் நடந்திருக்கே அப்படின்னா, இவங்க எவ்வளோ குருடா, எவ்வளோ மோசமாக பைத்தியமாக அந்த கிரிமினல்ஸோடு ஒத்து போறாங்க, அவங்கள பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, சத்தியத்தை விட ரத்தம் தான் எங்களுக்கு முக்கியம், அவங்க ரத்தத்தை விட சத்தியம் தான் முக்கியம், இவங்க ரத்தம் தான் முக்கியம், எங்க கோத்திரத்தார் நீங்க எப்படி என்னதான் தவறு செஞ்சிருக்கட்டும் அவங்கள வந்து நீங்க எப்படி பாத்துடலாம், நாங்க அதுக்கு விட மாட்டோம், நாங்க நீங்க இது பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக போர் செய்வோம் அப்படின்னு அவங்க நிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தலகில கெட்டு போச்சா பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு அறிவே இல்லையா, அவங்களுடைய அவங்களை இழிவான சிந்தைக்கு அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள், தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டு பைத்தியக்காரர்கள் ஆனார்கள்ன்ற மாதிரி இவங்களுக்கு எந்த ஆண்டவருடைய இதுவும் இல்லை, ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆலயம் இருக்குது, ஆசாரியர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவர் வழி நடத்துறாரு, இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டவருடைய டைரக்ஷன் இல்லை, வெளிச்சம் இல்லை, எப்படி எல்லாம் இருளில் இருக்கும்போது அவங்களுக்கு போர் தொடக்க போகிறாங்க. அந்த கிரிமினல்ஸோடு தீங்கோடு இணைந்து வருகிறார்கள், இதை பார்க்குறோம். முதலாவது அவங்க தவறான ஆண்டவருக்கு விரோதமாக நியாயத்துக்கு விரோதமாக போர் செய்யறது மாத்திரம் இல்லாமல் இவங்களோடு இருந்த ஆர்மி எத்தனை பேர், அவங்களோடு எத்தனை பேர் இருக்காங்க, 11 கோத்திரத்தோடு 400,000 பேர் ஆரம்பத்தில் பார்த்தோம். இவங்களோடு எத்தனை பேர் இருக்காங்க, 16, 15.
கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரை அல்லாமல் அந்நாளில் பட்டணங்களில் இருந்து வந்து கூடின பட்டயம் உறவுகிற மனுஷரின் லக்கம் 26,000 பேர் என்று தொகையிடப்பட்டது.
பாருங்களேன், பெஞ்சமின் கோத்திரத்து எத்தனை பேர், 20,000 பேர், அந்த கூட்டம் 400,000 பேர். யோசிச்சு பாருங்க, வார் வார் சீன் ஸ்டார்ட் ஆக போகுது, இங்க 20,000, அங்க 400,000 பேர். இவங்களுக்கு எப்படி 400,000 விரோதமாக போர் செய்யணும்னு போறாங்க, அது தவற வச்சுக்கிட்டு போர் செய்யணும்னு போறாங்க, எப்படி போறாங்க தான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் இவங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. அந்த கிபியா பட்டணம் செய்த தீங்குக்கு ஒத்துழைக்கிறவங்க, அதுக்கு விரோதமா குரல் உயர்த்தாதவங்க, அவங்க பாவங்களில் இவங்களும் சம்பந்தப்படுறாங்க, அதான் பார்க்கிறோம் இல்லைங்களா. நம்ம எதுக்கு சப்போர்ட் பண்றோம், எதோடு ஒட்டி இருக்குமோ அதனோட நன்மைகளும் அதனோட பாவங்களுக்கும் நம்ம பங்காளிகள் ஆகிறோம். எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம், எதுக்கு நம்ம லாயலா இருக்கிறோம், அதனோட பாவங்களுக்கும் அதனோட நன்மைகளுக்கும் நாம் பங்காளிகள் ஆகிறோம். அதான் இங்க ஆக போகுது. இவங்க பெஞ்சமின் கோத்திரம் ஃபுல்லா இந்த பாவத்தை செய்யல, வெறும் கிபியா பட்டணம் செஞ்சிச்சு. ஆனா அந்த பட்டணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவதுனால் இவங்க எல்லோருக்கும் அழிவு வரப்போகுது, இதான் நம்ம பாக்குறோம். சரி, இத இந்த போர் ஸ்டார்ட் ஆகுது, என்ன நடக்குது, ஆண்டவர் அவர்களை ஒரு விதத்தில் விட்டுட்டாருந்தா சொல்லலாம். வார் ஸ்பீன் ஆரம்பிக்குது, 26,000 பேர் பெஞ்சமின், 400,000 பேர் 11 கோத்திரத்தார், உள்ளூர் போர் ஆரம்பிக்குது. இதை நம்ம பாருங்களேன், அவங்க வந்து உடனே குதிக்காம என்ன பண்றாங்க, அந்த கோத்திரத்தார் 18வது வசனம் படிங்களா, 11 கோத்திரத்தார் என்ன பண்றாங்க,
இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பென்யமின் புத்திரரோட யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள்.
இவங்களுடைய பக்தி வைராக்கியத்துல 11 பேர் போய் உடனே அவங்க செய்யாம ஆண்டவர்கிட்ட டைரக்ஷன் கேட்கிறாங்க. இவங்க கேட்கறத பாத்தீங்கன்னா, நாங்க போருக்கு போகணுமான்னு கேட்கல, என்ன கேட்கிறாங்க, யார் முன்ன இது நடந்த அநியாயத்துக்கு நாங்கள் தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், இது தண்டனை ஆண்டவர் இது நியாயம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டோம், உன்னுடைய கனத்தை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஆண்டவரே, நாங்கள் புறப்பட்டு போக போகிறோம். ஆனால் யார் போக வேண்டும் முந்தியில் அப்படின்னா ஆண்டவருடைய சத்தம் வருது, படிங்களா.
அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார்.
யூதாவை அவர் அப்பாயிண்ட் பண்றார். யாக்கோபு அதியாமத்திலே சொல்லிட்டாரு, ஷைலோ வர வரைக்கும் பட்டையும் யூதா கோத்திரத்தை விட்டு விலகாது இல்லைங்களா. யூதா தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், ஏன்னா இயேசு கிறிஸ்து அதன் மூலமா தான் வரப்போறார். அவங்க தான் முந்தி, ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட பிரியமினன்ஸ், அவருடைய உயர்வு தனத்தை அந்த கோத்திரத்தின் மூலம் அவங்க தான் முன்னாடி போகணும். அந்த குட்டி பெஞ்சமினுக்கு விரோதமாக 11 கோத்திரம். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நீங்க யார் சைடு இருப்பீங்க? 26,000 பெஞ்சமின் காரு, இங்க 400,000 பேரு, 11 கோத்திரங்கள். யார் சைடு நீங்க இருப்பீங்க? எல்லோரும் சொல்லுவோம் 11 கோத்திரத்தோடு தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு. ஆண்டவரும் அவங்களோடு தான் இருக்கிறாரு, அவங்களுக்கு டைரக்ஷனும் கொடுக்கிறார். அடுத்ததாக நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? தேவன் 11 கோத்திரம் ஆண்டவருடைய நடத்துதலால யூதாவை நியமித்து புறப்பட்டு போகிற 11 கோத்திரத்தார் பெஞ்சமீனை ஒரு மனிதன் போல் முறியடித்து வெற்றி கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா அந்த வசனத்தில் நடக்கிறத பாருங்க என்ன நடக்குது.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பென்யமீனோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பென்யமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 21,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள்.
என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் வார், ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். 400,000 பேர் இங்க இருந்து வராங்க, அங்க இருந்து 22,000 பேர் வராங்க. அதுல ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தில் அந்த வார் ஸ்ட்ராட்டஜியில பார்த்தோம்னா அவங்க கிட்ட அங்க போட்டிருக்கு 700 பேர் இருந்தாங்களாம். அவங்க எல்லாம் லெப்ட் ஹேண்டர்ஸ், லெப்ட் ஹேண்ட்ல கல்லு வீசுவாங்களாம். அவங்க கல்லு வீசுனா ஒரு முடியை பார்த்து கரெக்டா அடிக்க முடியுமா? அவ்வளவு தூரத்துல ஒரு முடி இருந்தாலும் லெப்ட் ஹேண்ட்ல அடிச்சாங்கன்னா அதை கரெக்டா பார்த்து அடிக்க முடியுமா? பாருங்களா, அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? என்ன டேலண்ட் அவங்களுக்கு, காலில் தான் டேலண்ட்டை பற்றி பேசுகிறோம். 700 பேர் அப்படி அடிக்க முடியுமா? அப்படி ஒரு ஒரு பெரிய எலைட் குரூப் அப்படி இருந்தாங்க. 26,000 பேர் பிளஸ் இந்த 700 பேரை வச்சுக்கிட்டு போருக்கு போகிறாங்க. ஒருவேளை அவங்க லெஃப்ட் ஹேண்டில் போடுறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஏன்னா எல்லாரும் ரைட் ஹேண்டாக பொதுவாக இருப்பாங்க. ரைட் ஹேண்டில் தான் கத்தியை வச்சுருப்பாங்க, லெஃப்ட் ஹேண்டில் ஷீல்டை வச்சுருப்பாங்க. கல் கில்லு வந்து யாரோ ஹீரோ வந்துச்சுன்னா ஷீல்டு வச்சுருப்பாங்க. அவங்க லெஃப்ட் ஹேண்டா இப்படி அடிக்கும் போது ஷீல்டை காட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால இவங்க ரொம்ப அடி வாங்கலாம். அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சிருக்கிறது போர்ல. அதுவும் டெட்லி அக்யூரசி, ஒரு முடிய பார்த்து அடிக்க முடியும்னா காதை பார்த்து அவங்களால அடிக்க முடியாது. ஒரே அடி அங்க போட்டாங்கன்னா கரெக்டா உழுந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்ததுக்கு விரோதமாக நடக்குது. என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்ல பெஞ்சமின் கோத்திரத்தார் ஆக்ரோஷத்தோடு இவங்க போய் பாளையம் இறங்குறாங்க. 400 பேர் அட்டாக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 20,000 பேர் வந்து இஸ்ரவேல் மக்கள் 22,000 பேரை சங்காரம் பண்ணி அந்த நாளில் வெற்றி அடைந்து பெஞ்சமின் கார் பின் திரும்பினார்கள். என்ன நடக்குதுங்க பாருங்களேன். கெட்டவங்க வென்றார்கள், நல்லவர்கள் தோற்றால்கள், தோத்து போனாங்க. தான் பார்க்கறோம் 22,000 பேர், ஒருத்தரும் கைதியா பிடிக்கல, எல்லோரையும் சங்காரம் பண்ணினார்கள். நியாயத்துக்காக போனதுக்கு அவங்களுக்கு வந்த நிலைமை பாருங்க. 22,000 பேர், அது யூதா கோத்திரம் தான் முன்னாடி போச்சு. சரி, என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. 22-23
இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள்.
ஓகே,
அவர்கள் போய் கர்த்தருடைய சன்னதியில் சாயங்காலம் மட்டும் அழுது எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமோ என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார்.
இன்னொரு வாட்டி நடக்குது. ரெண்டாவது வாட்டி ஆண்டவர்கிட்ட போய் இந்த வாட்டி கொஞ்சம் தீவிரமா அழுகுறாங்க, சாயங்காலம் வரைக்கும் அழுகுறாங்க. அழுதுட்டு கேட்கிறாங்க, ஆண்டவரே போன வாட்டி போகணுமான்னு கேட்கல, யார் போகணும் அப்படின்னவங்க இப்ப என்ன கேட்கறாங்க, அங்க போகலாமா, அடி வாங்கிட்டு வந்திருக்கிறோமே, 22,000 பேர் இழந்துட்டு வந்திருக்கோமே, நாங்க போகலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, தாராளமாக போங்கள் போங்கள் அப்படின்றாரு. போய் என்ன நடக்குது, இப்பயாவது வெற்றி வருமா பார்க்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரர் பென்யமின் புத்திரர் கிட்ட சேருகிற போது பென்யமின் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவில் இருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து, பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற 18,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள்.
என்ன நடக்குது இங்க பாருங்களேன், ரெண்டாவது வாட்டியம் கர்த்தர் சொல்லி இவங்க போருக்கு போய், இந்த வாட்டி எத்தனை பேர் செத்தாங்க, 18,000 பேர் செத்தாங்க. போன வாட்டி 22, இப்போ 18, ரெண்டும் சேர்த்தோம்னா 40,000 பேர். அவங்க இருக்கிறது 4,00,000, 4,00,000 10% போயிடுச்சு ஆர்மி, 10% ஆர்மியை வீழ்த்திட்டாங்க. என்ன நடக்குது ஒரு மேட்ச்னு பார்த்தோம்னா, நல்லா உங்களுக்கு 0, கெட்டவங்களுக்கு 2 பாயிண்ட். என்ன நடக்குது இது, ஏன் இப்படி நடக்குது, தர்மம் எங்கே, நம்ப முடியலையே, ஆண்டவர் தானே அனுப்பினாரு, நீதிக்காக தானே போனாங்க, சத்தியம் இவங்க பக்கம் தானே இருந்துச்சு, ஏன் போய் தோக்குறாங்க, ஏன் பலனற்று நிக்கிறாங்க, வல்லமையற்று ஏன் நிக்கிறாங்க, அவங்களுக்கு பலத்துக்கு குறையா இல்லையே, 4,00,000 பேர் இருக்கிறாங்கல்ல, நியாயத்துக்கு குறையா சத்தியத்துக்கு குறையா, எல்லாம் வச்சு போறாங்களே ஏன் தோக்குறாங்க இவங்க, யோசிச்சு பாருங்களேன். இதை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும் பாருங்களேன், அதான் கடவுள் நியாயம் பக்கம் இருக்கிறாரா, இல்ல ஆண்டவர் யார் பக்கம் இருக்கிறாருன்னா, ஹோமோசெக்ஷுவல்ஸ் போய் சப்போர்ட் பண்றாரா, கிபியாவை போய் சப்போர்ட் பண்றாரா, அவங்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தாரு, எவ்வளவு கேள்விகள் வரலாம், யோசிச்சு பாருங்களேன். கெட்டவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா அவங்க தோத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, முதலாவது காரணம் நான் காலையில சொன்ன மாதிரி, ஆண்டவருடைய வழிகளை நாம் ஆராய முடியாது, அவர் செய்வதெல்லாம் நீதி, அவர் செய்வதெல்லாம் நியாயம். நம்ம மனுஷர்களா இருக்கிறவங்கள அவரை எடை போடுறதுக்கு தகுதி இல்லை, அறிவும் இல்லை, அவர் என்ன செய்யறாரோ அது கரெக்ட், அதை நம்ம பார்த்துக்கணும் இல்லைங்களா. அவரை போய் கேள்வி கேட்க முடியுமா, காலையில நம்ம பார்த்தோம் அவருடைய அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லா தண்ணியும் இப்படி பிடிக்கிறார், எவ்வளவு தண்ணியா நம்ம பிடிக்க முடியும், இங்க கிளாஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கும், இதுல கொஞ்சம் தான் பிடிக்கும், இவ்வளோண்டு தான் பிடிக்கும், அது எல்லாத்தையும் இப்படி பிடிக்கிறாராம், எல்லாம் வானத்தை இப்படி அளவுறாராம். அவருக்கு புத்தி சொல்லுகிறவன் யார், அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார், ஆண்டவரே நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி யார் சொல்லி கொடுத்தாங்க, இஸ் அ இண்டிபெண்டன்ட் காட், இஸ் அ செல்ஃப் தன்னியல்புள்ள தேவன், அவருடைய ஞானத்துக்கு யாருமே எட்ட முடியாது, அவர் சொன்னா அது சரியாதான் இருக்கும், அது கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாது, முதலாவது அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக முக்கிய, ஏன் இப்படி ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, நம்ம மூளைக்கு புரியுற அளவுக்கு படிச்சோம்னா, ஆண்டவர் வந்து பார்க்கும்போது இந்த கொலகாரங்க, இந்த ரேப் பண்ணவங்க, இந்த ரேப் பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த பெஞ்சமின் கோத்திரத்தர் மாத்திரம் குற்றவாளியா அவர் பார்க்கல, அவங்க மாத்திரம் கெட்டவங்க இல்ல, இந்த பெஞ்சமின் கோத்திரம், இந்த கிபேயா கோத்திரம் வந்து இப்படி இந்த நிலைமைக்கு கீழ்கெட்டு சீர்கெட்டு போனதுக்கு காரணம் என்ன, தேசத்தின் விக்கிர ஆராதனை, ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவை விட்டு பிரிந்து இவங்கள் பற்றி கொள்ளாம போனதினால் இந்த 12 கோத்திரத்தார், 12 கோத்திரமா என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை விட்டு அவருடைய அறிவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இந்த பெஞ்சமின் கோத்திரம் வந்து அதில் ரொம்ப ஆழமா போய் அவங்களுடைய ரொம்ப இறங்கி அதை வெடிச்சு அசிங்கமா அவங்க நாடே மாறும்படிக்கு, நகரமே மாறும்படிக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த 11 கோத்திரத்தார் ரொம்ப யோக்கியமானங்களா, இல்ல வெளிநாடக நீதிமான்கள் மாதிரி நடக்கிறவங்க, கட்டுப்பாடோடு இருக்கிறவங்க, வெளியில தான் அவங்களுக்கு வரலையே தவிர அவங்களும் இருதயத்தில் விக்கிர ஆராதனை செய்யக்கூடியவங்க தான், யெகோவாவை உத்தம இருதயத்தோடு ஆராதிக்கிறவங்க இல்ல இவங்க, இதனா பார்த்துட்டு வரோம், அந்த கதையை தானே பார்த்துட்டு வரோம், முழு ஒரு கோத்திரமா எப்ராயம் கோத்திரம் வந்துச்சு இல்லையா, தான் கோத்திரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே யெகோவாவுடைய அறிவை விட்டு போய்கிட்டே இருந்தாங்க. பெஞ்சமின் வந்து வலிவி ரொம்ப கீழே போயிருச்சு, கிபேயா ரொம்ப மோசமா போயிட்டாலும் அசிங்கமா போயிட்டாலும் இதெல்லாத்துக்கும் வேர் காரணம் என்ன, தேவனை பற்றி அறிகிற அறிவை விட்டு விக்கிர ஆராதனை பின்னாடி போனதுனால தான், ஆரம்பிச்சு வச்சவங்க இவங்க தானே, இவங்க தானே பழி போடணும். இதுக்கு காரணம் இவங்க தானே மூதாதியர்கள். ஆண்டவர் வந்து இந்த பன்ன 11 கோத்திரத்தாருடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதல்ல எடுக்காம அவங்க சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுக்க அனுமதிக்க மாட்டார். முதல்ல இவங்களை சீர்படுத்தணும். 11 கோத்திரத்தினுடைய பிரச்சனையை அவங்க உணரணும், அவங்களுடைய விக்கிர ஆராதனையை உணரணும். இன்னைக்கு சர்ச்சும் அதான். இன்னைக்கு சர்ச்சு வந்து உலகத்தில் பவர்ஃபுல்லாக வல்லமையாக வேலை செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நம் ஆண்டவரை விட்டு, இறையில் துல்லியத்தை விட்டு நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டோமே. ஆண்டவருடைய வார்த்தையை பட்சமாக நம்ம பற்றி இல்லையே, ஆண்டவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன்னு இல்லாமல் எல்லோரும் எடுத்து வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கவுங்க பேருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வல்லமை இல்லை சபைக்கு. என்னைக்கு சபை தன்னுடைய தவிர நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து போயிட்டோமே, ஆண்டவர் உண்மையான அறிவோடு நம்ம தேடலையே, அவருடைய வார்த்தையின்படி அதை பற்றி இருக்கலையே, எப்போ நம்ம உணர்ந்து ஆண்டவருக்கு வரமோ அப்போ தான் அங்கே வல்லமை வரும் சபைக்கு. அப்போ தான் வல்லமை வரும். அவங்க இவங்களுடைய 11 கோத்திரத்தார் பிரச்சனை அங்கே போன வாரம் சொல்லியா, இப்படி நாடு போனதுக்கு மெயின் காரணம் இதுக்கு இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்க வேண்டிய சபை பயங்கரமாக இருப்பதுனால தான், ஒரு தியாலஜிக்கல் ப்ரிசிஷன் இல்லாததுனால தான், அவங்கவுங்க அவங்கவுங்க போக்குக்கு அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போதகர்களை தேர்ந்தெடுத்து கொள்றதுனால தான், டினாமினேஷன்ஸில் அப்படி பிரிஞ்சு போனதுனால தான் உலகம் இப்படி இருக்குது. நம்ம பிரிவினை போராடுறதுக்கே நமக்கு சரியாக இருக்குது, எங்கள் உலகத்துக்கு நம்ம ஒப்பாக இருக்கிறது. பாருங்கள் தான் அந்த 11 கோத்திரத்தை தண்டிக்கிறார் ஆண்டவர். வேறு என்ன காரணம், இவங்க இப்படி போனதுக்கு என்ன காரணம்? ரெண்டு பேரும் தப்பு தான், ரெண்டு பேரும் ப்ராப்ளம் தான். நான் முதல்ல அந்த பர்வாசாக போன ஜெனரேஷனை தண்டிக்கிறதுக்கு முன்பதாக தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்கும்? அவருடைய வீட்டில் தான் ஆரம்பிக்கும். முதலாவது அவங்கள தண்டிக்கிறார் பாருங்களா, ஜட்ஜ்மெண்ட் அங்கத்தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு அவங்க அந்த அளவுக்கு பர்வர்ட்டடா, அந்த அளவுக்கு ஆணோடு பெண் பெண்ணோடு உறவு செஞ்சுக்கிற நிலைமைக்கு இப்படி போயிட்டாங்கன்றதுக்கு காரணம் என்ன? நீங்கள் தேவனுடைய அறிவை விட்டு போனதுனால் பற்றி இருக்காமல். ரோமர் 1:26 போட்டிருக்கு படிங்களா, ஒரு 1:26 எடுத்தவங்க படிக்கலாம்.
இதே நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார், அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள்.
இதை பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு மோசமா போயிட்டாங்களே, இவ்வளவு மோசமா போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளவு மோசமா போனதுக்கு படி காரணம் என்னன்னு இந்த அதிகாரமே நமக்கு சொல்லி வைக்கலையா? 21 அவர் தேவனுடைய தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனையில் வீணர்களாகி உணர்வில்லாத இருதயம் அவர்கள் இருதயம் இருளடைந்து அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரர்களானார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர் விக்கிரகங்களுக்கும் உருவங்களுக்கும் விக்கிர ஆராதனை பண்ணி ஆரம்பிச்சாங்க பாருங்களேன். தேவனை 28 வருது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க, அதான் அது பற்றி கொண்டிருக்கிறதுனா என்ன? ஆண்டவருடைய வேதத்தை துல்லியமா பற்றி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாதான் கேட்பேன், அது வேற எந்த பாஸ்டர் சொன்னாலும் ஓ அது இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையின் படி இருக்காதான் கேட்பேன். நான் சொன்ன மாதிரி தீங்குக்கு நம்ம துணை போனோம்னா, இறையல் போலித்தனத்துக்கு இறையலுக்கு ஹெரருக்கு நம்ம இது போனோம்னா அதோட பலாபலன்கள் நம்மளும் அனுபவிப்போம், அவங்களோடு சப்போர்ட் பண்றோம்னு அர்த்தம். பாருங்களேன், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு அவர்களுக்கு மனதில்லாதபடினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்த அதனால தான் 28 அதனால தான் இப்படி ஆனார்கள். இது ஆரம்பிச்சது எங்க? ஆண்டவருடைய அறிவை விட்டு போனதுனால தான், ஆண்டவருடைய அறிவை விட்டு போனதுனால தான். ஆண்டவர் வந்து இந்த கிபேயா பட்டணத்தை இவ்வளவு மோசமா விட்டதுக்கு, ஏன் அவங்களை அழிக்காம விட்டதுக்கு ஒரு காரணம் வந்து தேவனை பற்றி அறிகிற அறிவை விட்டு போன தங்களுடைய பெற்றோர்களை இவங்கள வச்சு அவங்கள சிட்சிக்கணும் என்பதற்காகத்தான் விட்டார் பாருங்களா. இந்த அளவுக்கு அவங்க மோசமா போனதற்கு ஆண்டவர் அதுக்காகத்தான் விட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம் நிறைய இடங்கள். இதே தான் ஏன் ரோமர் 2 படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா, ரோமர் 1:2 இந்த அதிகாரத்தில் வருதை பார்க்கலாம் படிங்களா. ரோமர் 2:1
ஆகையா மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு செல்ல உனக்கு இடம் இல்லை. நீ சுத்தமாக சீர்கிறவர்கள் எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ?
நினைச்சாங்க அவங்களா தான் மோசமா போவாங்க, சபையெல்லாம் நாங்க இருக்கிறோம், நாங்கெல்லாம் அப்படி ஒழுங்கில்லை, நாங்கெல்லாம் தேவனை பற்றிய அறிவு உனக்கு இல்லை, பற்றி கொள்ளாம போச்சுன்னா வெளியில தாடி ஒழுங்கா இருப்ப, தேவனுடைய பார்வையில வேசித்தனோனா என்ன, மற்றவனை மற்ற பெண்ணை பார்த்து இச்சித்தாவே வேசித்தனும், இப்படி அவங்கள குற்றம் தீர்க்கிற, ஆனா நீயே இருதயத்துல செய்றியே, நீ தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? கொலைனா என்ன, மற்றவனை பார்த்து கோவித்து கசப்படைந்து எரிச்சல் அடையிறதுதான் கொலை. மத்தவனை பார்த்து கொலை செய்யறான்றியே நீ உனக்கு இல்லையா? அதுதான் அவர் திட்டுற. யூதன் என்று நாடகம் போடுறியா, தேவனுடைய மகன் நாடகம் போடுறியா அப்படின்னு 21 பாருங்களேன், அதே அதிகாரம்.
இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவறுக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா?
பாருங்களா, இதான் சொல்லி வர்றாரு, சபையில் இருக்கிற நிலைமையை சொல்லி வர்றாரு. அவங்களை குற்றப்படுத்தலாம், இவங்க குற்றப்படுத்தலாம், அவங்க இருக்கிறதுக்கு காரணமே உங்கள ஆண்டவருடைய அறிவு ஒழுங்கா இல்லாம, உங்க மூலமா ஆண்டவர் வேலை செய்யாம. பாருங்களேன், தேவனுடைய நாமம் கன புறஜாதியர்களுக்கு மத்தியில் உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. சபை இப்படி இருக்கிறதுனாலதான், சபை இப்படி இருக்கிறதுனாலதான் இப்படி உலகம் இருக்கு. ஆகவே பாருங்களேன், தான் அதுக்கு தான் அவங்களை தண்டிக்கிறார். நீ மத்தவன நியாயம் தீர்க்கலாம், மத்தவனை ஒழுங்கலாம், நீ அப்படி போவாத இருக்கு. அவங்க அப்படி போனது காரணம் தேவனுடைய அறிவை நீ பற்றி இருந்து உனக்கு உண்மையான பக்தி இல்லையே, அதனோட பாதிப்பு இல்லையே உலகத்துல. சரி, என்ன நடக்குது? 2வது வாட்டி தோர்த்துட்டாங்க. 26வது வசனம் பாருங்களேன்.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சன்னதியில் அழுது கருத்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள்.
ஏன் இதெல்லாம் முதல்ல அவங்க செய்யல? ஏன் முதல்ல ரொம்ப பக்திமான்கள் நினைப்பு, நீதிமான் நீதியின் காரியத்துக்காக போறோம் நினைப்பு, இப்ப என்ன வருது? அவங்களுடைய பாவம் உணர்த்தப்படுறாங்க, அவங்களுடைய குற்றத்தை உணர்றாங்க, அதான் பலி செலுத்துறார்கள். ஏன்னா பாவத்தை உணர்ந்ததுனால் பலி செலுத்தி மனம் திரும்பி, அதான் சபை தங்களுடைய குற்றங்களை தங்களுடைய பிளேமை உணர்ந்து நொறுங்கி மனம் திரும்புற வரைக்கும் அது சபை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, வல்லமையற்று தான் நிற்கும் சபை. பாருங்களேன், இதான் பார்க்கிறோம். கடவுள் அவங்களுடைய நீதியான பெருமையை தாழ்த்தி நல்லது செய்ய, பெரிய இதை செய்யறோம், இதை செய்யறோம், ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் எங்களுக்கு வெற்றியை தருவார், அதை செய்வோம், இதை செய்வோம், ஆண்டவர்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அவர் தன்னியல்புள்ள தேவன். அவங்களுடைய பாருங்க, உங்க பாவத்தை நீங்க பார்த்து அதை குறித்து கலங்கி மனம் திரும்பி நீங்க தேசமாக என்னை விட்டு போயிட்டீங்க, என்னுடைய அறிவை விட்டு போயிட்டீங்கன்றதை உணர்ந்து உங்க கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்தாதான், நீங்க தாழ்மப்பட்டு மன நொறுங்கினாதான் அப்பத்தான் நான் அவங்களுக்கு வெற்றியை தருவேன் அப்படின்னு அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு சிட்சித்திருக்கிறாரு. அதை முடிஞ்சு அவங்க அப்படி வரும்போது என்ன நடக்குது? அவர் அவங்களுக்கு திருப்பியும் ஒரு 28வது வசனத்தில் வெறும் டைரக்ஷன் கொடுக்கறது மாத்திரம் இல்லாம வெற்றியின் ஒரு வாக்கு தத்துவத்தையும் கொடுக்கிறார். பாருங்களா, 28ல்
ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினஹாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்ததியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்திரரோடு பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார்.
இந்த ப்ராமிஸ் அவர் கொடுக்கிறார், போங்க. 3வது வாட்டி இப்போ உடைஞ்சி மன நொறுங்கி தங்க பாவங்களை உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பதாக உளுந்திருக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார், அவங்க வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். பாருங்களேன், என்ன செய்யறாங்க இது வரைக்கும், இப்ப போய் ஒரு ஒரு ஆம்புஷ் அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க, வார் இப்படி தான் நடக்குது. ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை 10,000 பேர் ஒளிய வச்சுட்டு முன்னாடி வாருக்கு போகிறாங்க. போகும்போது பெஞ்சமின் கூட்டத்தார் வாருக்கு வரும்போது இவங்க பயந்து ஓடின மாதிரி திருப்பி ஓடுறாங்க. ஒரு 22 பேர் செத்துடுறாங்க. பயந்து ஓடின மாதிரி ஓடுறாங்க. இவங்க ஓடும்போது அந்த 10,000 பேர் அங்கே இருந்தவங்க வந்து அந்த நகரத்துக்குள்ளே போய் அந்த நகரத்தை எரிச்சு விடுறாங்க. இவங்க ஓடுறவங்களுக்கு ஒரு சிக்னல், நகரத்தை எரிச்சு விடும் போது இவங்க தாக்க வரணும்னு. நகரத்தை எரிச்சு விடும் போது புகையா மேலே போகுது. இந்த பெஞ்சமின் என்ன நினச்சிக்கிறாங்க, முதல் மாதிரி நமக்கு வெற்றி வந்தது அப்படின்னு சொல்லி இவங்கள விரட்ட வராங்க. இவங்களை விரட்டிக்கிட்டே வந்து நகரத்தை விட்டுலாம் வெளியே வராங்க. இவங்க அந்த புகையை பார்த்த உடனே இவங்க திருப்பி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. தாக்க ஆரம்பித்து இந்த பக்கம் தாக்க ஆரம்பித்த உடனே இந்த பக்கமும் ஓட முடியல. இங்கே பார்த்தா நகரமே சுற்றி எறியுது. இங்கேருந்து 10,000 பேர் தாக்க வராங்க. ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு அவங்க அவங்க வெற்றி வந்துச்சு, எல்லாம் நடந்து விற்று வின் பண்ண போகிறான்னு நினைக்கும் போது நினைக்க முடியாத அளவுக்கு பாதிப்பு வந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டாக போட்டிருக்கு. இதைத்தான் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு துன்மார்க்க கலாச்சாரத்துக்கு நியாய தீர்ப்பு வருதுன்றத அந்த செகண்ட் வரைக்கும் அவங்க உணர்றதில்லை. நல்லா தான் நடக்குது, நாங்கள் தான் வின் பண்ணுறோம், நாங்கள் தான் வின் பண்ணுறோன்னு வரப்போகிற ஆபத்தை அவங்களுக்கு ஆண்டவர் காமிக்காமல் சடன்னாக அவங்கள தூக்குறார். அதான் இது ஒரு சாம்பிள். இது அவங்க நினச்சே பார்க்கல. வெல்றோம், இன்னும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம், துரத்திக்கிட்டு போகிறாங்க. ஒரு செகண்டில் மாறிப்போச்சு. நியாய தீர்ப்பு வந்து நிற்குது. அவங்க கண்ணெல்லாம் கலக்கும், மனசாட்சியெல்லாம் குத்துது. ரெண்டு பக்கமும் ஊரே பத்தி எரியுது. அவங்க நம்பின அவங்க வாழ்ந்த குடியிருப்பே பத்தி எரியுது. எல்லாமே போய் நிற்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்துருச்சு. பாருங்கள் மற்ற 31வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, மற்ற நேரங்களில் போன மாதிரி எப்பவும் பாவம் செய்யற மாதிரி, எப்பவும் துன்மார்க்கம் செய்யற மாதிரி தொடர்ந்து போனாங்க. அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, தாங்கள் செய்யற குற்றங்களுக்கு பழிவாங்குதல் வரப்போது, தண்டனை வரப்போதுன்னு அவங்க நினைச்சதே இல்லை. ஆனா எவ்வளோ கிட்ட தண்டனை நியாய தீர்ப்பு அவங்களுக்கு வந்துருச்சுன்றது கூட உணரல அவங்க. பாருங்களேன், பக்கத்துல வந்துருச்சு. எங்க பக்கம் போவாங்க? சில பேரை தான் நரகத்தின் முனையில போய் நடந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது உழுவ போறாங்க. நியாய தீர்ப்புக்கு முனையில வந்துட்டாலும் துன்மார்கள் அப்படித்தான் அழியிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா அந்த நேரத்தில் தான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட் இன்னும் ஒரு செகண்ட்ல, இன்னும் ஒரு அடியில வரப்போகுதுன்னு கூட தெரியாது. அப்படித்தான் இவங்களுக்கு வந்துச்சு. பாருங்க, அப்படித்தான் ஆண்டவர் தண்டிக்கிறது. கடவுள் இவ்வளவு நாள் அவங்களை விட்டது, அவங்க பெற்றோர்களை இவங்களை வச்சு சிக்ஷிக்கணும் என்பதற்காக இப்போ வருது. பாருங்க,